ඊළඟට ගරු කනක හිරත් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 18ක් තියෙනවා.
ඒ කාර්ක සභාවේ සභාපතිතුමනි, අද අමාත්‍යංශ ගණනාවක් විවාදයට ගන්න අවස්ථාවේ මා ප්‍රවාහන හා සිවිල් ගුවන් සේවා අමාත්‍යංශය පිළිබඳව වචන ස්වල්පයක් කතා කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඉතින් මම හිතන්නේ අද කතා කරපු කතිකියෝ සෑම සියලු දෙනාම කියපු ආකාරයට අපේ රටේ ආර්ථිකයට විශාල ශක්තියක් වෙන්නේ ප්‍රවාහන පද්ධතිය. ඒක අපේ රටේ පමණක් නෙමෙයි මුළු ලෝකයේම ප්‍රවාහනය තුලින් තමයි ආර්ථිකය ගොඩනගා ගන්න එක කරුණක් වෙන්නේ. ඉතින් විශේෂයෙන්ම අපි දකරන කාරණේ තමයි මේ මන්ත්‍රීවරු පුන පුනා කියපු කාරණ තමයි පසුගිය ආණ්ඩුවලට පසුගිය අමාත්‍යවරයාට චෝදනා කරනවා වගේම අපි අවසාන වශයෙන් දකින කාරණේ තමයි මේ රටේ බහුතරයක් සංස්ථාවලට අමාත්‍යංශවලට අපේ ජාතික ප්‍රතිපත්තියක් නැතිවීමේ හේතුව මතම මම හිතන්නේ නොයෙකුත් ආකාරයේ කාලෙන් කාලයට එක එක තීරණ ගැනීම තුළින් සමහරක් වෙලාවට අපි ඉදිරියට යන්නේ නැහැ. ඒ නිසා අපි විශේෂයෙන්ම මේ පසුගිය කාලෙදී අපේ ආංශික කාරක සභාවේදී මේ අමාත්‍යංශේ අපි යෝජනා කරා ප්‍රවාහන ජාතික ප්‍රතිපත්තියක් හදන්න කියලා. අපේ මම හිතන්නේ මෙතන නිලධාරී ඇති, ඒ නිලධාරීන්ට අපි යෝජනා කරා. ඉතින් මේ ප්‍රතිපත්තිය තුලින් අපි බලාපොරොත්තු වෙන්නේ අමාත්‍යවරයා හෝ ආණ්ඩුව හෝ ඒ වෙනස් වුණත් නිලධාරීන් හැටියට මේ රටේ ජාතික ප්‍රවාහන ප්‍රතිපත්තියක් තුලින් ඉදිරියට අනාගතයට ඒ ක්‍රියාදාමයන් ගෙන යන්න හැකියාවක් ලැබෙයි කියන බලාපොරොත්තුව. ඉතින් අපි ඒ ඉල්ලීම අනුව මේ නිලධාරීන් අද ඩ්‍රාෆ්ට් කොපි එකක් ලබා දීලා තියෙනවා මේ ජාතික ප්‍රතිපත්ති පිළිබඳව. මම හිතන්නේ ඒක අවසාන වාර්තාව නෙමෙයි, නමුත් ඒක ආරම්භයක් හැටියට අපි සුභවාදීව දකිනවා. විශේෂයෙන්ම ඒකේ තියෙනවා ප්‍රධාන අභියෝග හැටියට වාහනවල තදබදය. ඉතින් අද සියලු මන්ත්‍රීවරු කතා කරපු කාරණයක්. ඊළඟට රජයේ ප්‍රවාහන පද්ධතිය ඒකාබද්ධ කිරීම, ඒ ප්‍රවාහන පද්ධතිය දියුණු කිරීම, ඊළඟට හදිසි අනතුරු ප්‍රමාණය අවම කර ගැනීම, විශ්වාසනීය සාධාරණ සැමට පොදු ප්‍රවාහන පද්ධතියක් ලබා දීම තමයි අභියෝගය හැටියට දකින්නේ. ඉතින් ඒ වගේම අද මේ අවස්ථාවේදී ඒ ප්‍රතිපත්තිවලට මගේ යෝජනා කීපයක් ඉදිරිපත් කරන්න මම බලාපොරොත්තු වෙනවා. විශේෂයෙන්ම ජාතික ප්‍රතිපත්තියක අරමුණු හැටියට මා දකිනවා ආර්ථිකය, ඉකොනොමික්, සේෆ්ටි, ක්වොලිටි, සෝෂල්, එන්වයර්න්මන්ටල්, ඉන්ටග්‍රේෂන්, ට්‍රාන්ස්පරසි සහ රෝඩ් ඇන් ඩිවලප්මන්ට්. ඒ කියන්නේ ආර්ථිකය අපේ රටේ ආර්ථිකයට බලපාන කාරණාවක්. ඉතින් ආර්ථිකය ඒ බලපාන කාරණය පිළිබඳව අපි හොඳ ආකාරයෙන් තේරුම් අරගෙන ඒ පිළිබඳව දැනුම ලබාගෙන කටයුතු කිරීම වැදගත් වෙනවා. මොකද මේ රටේ මම හිතන්නේ අපි උදාහරණයක් හැටියට දුම්රිය දෙපාර්තමේන්තුව, එහෙමත් නැත්නම් දුම්රිය දිහා බැලුවොත් අපේ මම හිතන්නේ පළවෙනි ප්‍රවාහනය බෝට්ටු වලට පස්සේ මම හිතන්නේ පළවෙනි ප්‍රවාහනය තමයි මේ දුම්රිය ප්‍රවාහනය. අවුරුදු 150කට වැඩි ඉතිහාසයක් තියෙනවා. ඉතින් 20 වන ශතවර්ෂයේ දිහා බැලුවාම මේක ඇත්තරම දුම්රිය අපේ රටේ ආරම්භ වෙන්න ඇත්තේ භාණ්ඩ ප්‍රවාහනය සඳහා. එදා 80%ක් භාණ්ඩ ප්‍රවාහනය කළා තිබුණේ දුම්රියෙන්. ඊළඟට එනකොට ඊළඟට මගේ ප්‍රවාහනය 35%ක් එදා තිබුණා 20 වන ශතවර්ෂයේ වෙනකොට. එතකොට කාලයක් යනකොට ඒ සියල්ලක් අඩු වෙලා අද වෙනකොට වර්තමානයේ භාණ්ඩ ප්‍රවාහනය කරන්නේ 1%යි, මගේ ප්‍රවාහනය 5%යි. ඉතින් මේකේ අපි දකින කාරණය සෑම සියලු දෙනාටම තියෙන ලොකුම ගැටලුව තමයි අද පෞද්ගලික ප්‍රවාහන, එමත් නැත්නම් කාර් ඇතුළු අනෙකුත් ප්‍රවාහන පෞද්ගලික ප්‍රවාහනයන් නිසා මේ ආකාරයෙන් දුම්රිය ඇතුළු අනෙකුත් පොදු ප්‍රවාහනවලට සම්බන්ධ වෙන ප්‍රමාණය අඩුයි. ඊළඟට අනෙත් කාරණයක තමයි සේෆ්ටි, එමත් නැත්නම් නිර්පරිදිතතාවය. ඒක තමයි මම හිතන්නේ අද තියෙන ලොකුම අභියෝගය වෙලා තියෙන්නේ. අර වට ඉස්සල කතා කරපු මන්ත්‍රීතුමාත් කියපු ආකාරයට දිනෙන් දින මරණ සංඛ්‍යාව වසරෙන් වසර වැඩි වෙනවා. අද වෙනකොට 7ක් 8ක් මරණ සිදු වෙන්නේ මේ ප්‍රවාහනය තුලින්. ඒ නිසා ඒ පිළිමදවත් අපි සලකා බැලිය යුතුයි. ඊළඟට අපි බැලුවොත් ඇයි මේ පෞද්ගලික ප්‍රවාහනයට එහෙමත් නැත්නම් පොඩි කාර් එකක් ගන්නද බයිසිකලයක යන්න මේ අපේ සාමාන්‍ය ජනතාව මධ්‍යම පන්තිය ඉහළ පන්තිය ඒ භාවිතා කරන්නේ වාහනයක් මොකද අද තියෙන ප්‍රවාහන පද්ධතියේ අද ප්‍රවාහන සේවයේ පොදු ප්‍රවාහන සේවයේ තියෙන පහසුකම් ප්‍රවල අඩුපාඩුවක් සමහරක් වෙලාවට අපි බස් එකේ යද්දී අපිට පාසල් යන කාලේ බස් වල යන්න පුළුවන් නමුත් සමහරක් වෙලාවට බස් වල යද්දී අපි බස් එකේ ආසන 50ක් තියෙනවා නම් 150ක් පමණ බස් එකේ ඉන්නවා ඒ වගේම තමයි හැන්දෑවට කෝච්චියෙත් ඉතින් අපි හරියාකාර පහසුකම් ලබා දුන්නා නම් හොඳ ආකාරයෙන් පහසුකම් ලබා දුන්නා නම් අපිට මේ සියලු දෙනාමත් යොමු කරන්න පුළුවන් පොදු ප්‍රවාහන පද්ධතියට ඒ වගේම විශ්වාසනීය වෙලාවට එනවනම් වෙලාවට දුම්රිය එනවනම් වෙලාවට බස් එක එනවනම් සාමාන්‍ය ජනතාව ඒ සඳහා යොමු වෙනවා ඊළඟට අනෙක් කාරණාව තමයි සමාජීය ගැටලු සමාජීය කියන්නේ අපි නාගරිකව ග්‍රාමීය වතුකරේ සෑම සියලු ස්ථානයකටම එක හා සමානවම මේ පොදු ප්‍රවාහනය ලබා දුන්නොත් ඒක පෞද්ගලික වේවා ඒ ලබා දුන්නා නම් ඒ තුලින් අපේ ප්‍රවාහන පද්ධතිය තවත් සාර්ථක වෙනවා ඊළඟට අපේ රටේ තවමත් හඳුනාගත නැති ගැටලුවක් තමයි වෙනත් රටවල් වල හඳුනාගෙන තියෙනවා මේ අපේ ආබාධිතයන් ඉන්නවා රණවිරුවන් ඉන්නවා ඒ වගේම ආබාධිතයන් අනිකුත් ආබාධිතයන් ඉන්නවා මේගොල්ලන්ටත් මේ ප්‍රවාහන පද්ධතියේදී ඒ පහසුකම් ලබා දුන්නොත් මම හිතන්නේ ඒක අපි කරන සේවයක් හැටියට මා දකිනවා ඊළඟ කාරණේ තමයි අද රටේ ලෝකේ දැවෙන ප්‍රශ්නය පරිසරය හානිවීම ඉතින් සාමාන්‍යයෙන් මම හිතන්නේ කාබන් එමිෂන් ප්‍රමාණය අඩුවන තරමට අපි ප්‍රවාහන සාර්ථක කරගන්න පුළුවන් නම් ඒක තමයි මේ තුලින් වැදගත් වෙන්නේ ඊළඟට විනිවිද භාවය අපේ රජයේ දුම්රිය දෙපාර්තමේන්තුව වෙන්න පුළුවන් පොදු ප්‍රවාහන සපයන එහෙම නැත්නම් ලංකා ගමනාගමනේ වෙන්න පුළුවන් ඒවා අපි පොදු පහසුකම් සපයන ආයතන හැටියට අපි සමහරක් අවස්ථාවන් වලදී පාඩුවක් ලබන්න පුළුවන්. නමුත් ඒ පාඩුව අවම කර ගැනීම තමයි රජයක් හැටියට වැදගත් වෙන්නේ. ඊළඟ කාරණේ හැටියට මා දකිනවා අපේ රටේ ප්‍රවාහනය පිළිබඳව පරේෂණ හා සංවර්ධනය සඳහා මුදල් අඩු ලබා දෙන මුදල් ප්‍රමාණය ඉතාමත් සීමිතයි. එනිසා සමහරක් වෙලාවට විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යයන් වගේ ආචාර්යවරුන් මහාචාර්යවරුන් ඒ සඳහා යොමු නොවෙන්න හැකියාවක් තියෙනවා. එනිසා මේ අද විශ්වවිද්‍යාලයේ මම හිතන්නේ මොරටු විශ්වවිද්‍යාලයේ මේ වෙනුවෙන් විශාල කැපකිරීමක් කරනවා වගේම අපි තවත් අවස්ථාවන් රාශියක් ලබා දුන්නොත් අපේ තරුණයන්ටත් හැකියාව ලැබෙනවා මේ තුලින් ඒ ලබා ගන්න පුහුණුව ලබා ගන්න. ඒ වගේම අද මේ ප්‍රවාහන පද්ධතියේ ඉන්න සේවකයන් ශ්‍රමිකයන් මේ පුහුණු සහ නොපුහුණු ශ්‍රමිකයන් සියලු දෙනාමත් යම්කිසි දුරකට ඒ රටේ ලෝකයේ තියෙන තාක්ෂණ දැනුමත් සමග ඒ පුහුණුවක් ලබා දෙන්න පුළුවන් නම් ඒකත් ඉතාමත් වැදගත් කාරණයක් හැටියට මා දකින්නේ. නිසා මා හිතනවා මේ ප්‍රවාහන ජාතික ප්‍රවාහන පොලිසිය එක එහෙම නැත්නම් ප්‍රතිපත්තිය ඉදිරියේදී ක්‍රියාත්මක කරන්න ඒ සියල්ලක් සැකසුම් කළා ඉදිරි අනාගතයේදී ඒ ජාතික ප්‍රතිපත්තියක් හැටියට පාර්ලිමේන්තුවට කැබිනට් එකට ඉදිරිපත් කරන්න හැකියාවක් ලැබෙයි කියන බලාපොරොත්තුව තියෙනවා. ඉතින් අද අපි මේ අයවැය දිහා බැලුවාම අපි දකින කාරණයක් තමයි අර CTB බස් සඳහා විදුලි බස් ලබා දෙන්න 50ක් ලබා දෙන්න කටයුතු කරලා තියෙනවා. ඒක ආරම්භයක් හොඳ ආරම්භයක් හැටියට අපි දකිනවා. නමුත් ප්‍රායෝගිකව කොයිතරම් දුරට ලබන වර්ෂයේ වෙද්දී ඒක ක්‍රියාත්මක කරන්න හැකියාවක් ලැබෙයිද කියන එක නම් අපි විශ්වාස කරන්නේ නැහැ. ඒ කෙසේ නමුත් මේ සුරංගනා කතාවලට සීමා නොවි යම් කිසි දුරකට කොහෙන් හරි ආරම්භයක් කරන්න පුළුවන් නම් ඒකත් ඉතාමත් වැදගත්. ඉතින් මං දකිනවා මේ පසුගිය වර්ෂ කිහිපය තුළදී මේ ප්‍රවාහන ආංශික කාර්ක සභාවත් සමග සම්බන්ධ වෙලා ඉද්දී ඒ ලබාගත් දැනුමේ මං හිතනවා මේ අපේ පොදු ප්‍රවාහන සේවය දියුණු කරන්න කටයුතු කරද්දී අපි බස් රථ සඳහා ඒ ලබා දෙනවා වගේම අපි දුම්රිය සඳහාත් වැඩි අවධානයක් ලොබු කරන්න පුළුවන් නම් අපේ රටට ඒක ඉතාමත් වැදගත් වෙනවා. මොකද මේ අයවැය තුලින් දුම්රිය ගැන එක වචනයක්වත් කතා කරන්නේ මන්නම් මේ කියවලා නැහැ, කියෙව්වේ නැහැ. ඒ නිසා මේ පිළිබඳව අපි කනගාටුව පත් වෙනවා. විශේෂයෙන්ම අපිට මම හිතන්නේ දුම්රිය සේවාව තුලින් ඉතාමත් වේගෙන් ඒ වගේම සුව පහසුව අඩු වියදමකින් පරිසර හිතකාමීව ඊළඟට මේ අඩු ඇක්සිඩන්ට් ප්‍රමාණයක් හදිසි අනතුරු වලට නොවෙන්න අඩුම ප්‍රමාණයක් මම හිතන්නේ තියෙන්නේ දුම්රිය සේවාව. ඉතින් ඒක දියුණු කිරීම සඳහා කටයුතු කරනවා නම් ඒක ඉතාමත් වැදගත් කියන එක මා හිතනවා. ඒ නිසා විශේෂයෙන්ම මම හිතුවා මේ දුම්රිය පිළිබඳව මේ විවාදයේ ඉස්සලා යම් කිසි දැනුමක් ලබා ගන්න. ඉතින් අපිට විශේෂයෙන්ම මේ 2015 දී මේ පවතින රජය බලයට ඇවිල්ලා ඒගොල්ලන් නොයෙකුත් මා හිතන්නේ වැඩසටහන් ක්‍රියාත්මක කරා මේ දුම්රිය සේවය ශක්තිමත් කරන්න. ඉතින් ඒ අතර සාමාන්‍ය දුම්රිය මාර්ග සංවර්ධනය කරන්න කටයුතු කරලා තියෙනවා. ඉතින් ඒකේ අතර තියෙනවා මේ කොළඹ තදාසන්න ප්‍රදේශයක් හැටියට කොළඹ දෙමටකොඩ සිට බත්තරමුල්ල දක්වා මම හිතන්නේ සාමාන්‍ය දුම්රිය මාර්ගයක් වැඩි දියුණු කරන්න යෝජනාවක් ඉදිරිපත් කරලා තියෙනවා. ඊළඟට තවත් යෝජනාවක් ඇවිල්ලා තියෙනවා ලයිට් රේල් සිස්ටම් කියලා. ඒ සඳහා මුදල් ප්‍රමාණය මිලියන 60ක මුදලක් ඒගොල්ලන් ඇස්තමේතු කරලා තියෙනවා. මම දන්නා මේක ෆීසිබිලිටි ස්ටඩි එකක් කරලාද නගර සීමාවන් හොඳින් හඳුනාගෙනද මේකද අත්‍යවශ්‍යම කාරණේ කියන එක හඳුනාගෙනද කියන එක නම් මම දන්නේ නැහැ. නමුත් අර බෝබොට් ක්‍රමයට මේ ලයිට් රේල්වේ සිස්ටම් එකක් ලබා දෙන්න කටයුතු කරනවා කියලා තමයි අපිට අද දැනගන්න තියෙන කාරණේ. ඒ නිසා ඒ පිළිබඳව අපි අද සමහරක් වෙලාවට බස් රථයක වෙන්න පුළුවන් දුම්රියේ ටිකට් එකේ මුදල් ප්‍රමාණය වැඩි වුණාම අද ජනතාව කලබල වෙනවා, ජනතාව උද්ඝෝෂණය පවා කරනවා. ඒ නිසා මේ වැනි ආකාරයෙන් පෞද්ගලික ආයතනයකට එහෙම ලබා දුන්නොත් ඒ තුලින් අපිට ලාභය පෞද්ගලික ආයතන කෙසේ වෙතත් ඒ ජනතාව ඒක පාවිච්චි කරයිද කියන එක ඒ තුලින් රටට අපේ ප්‍රවාහන සේවයට යම්කිසි සහනයක් ලැබෙයිද කියන එක තමයි තියෙන මූලික ගැටලුව. ඊළඟ කාරණේ තමයි අද යහපාලනේ දිහා කතා කරලා යහපාලනේ අද රජය විශේෂයෙන්ම පසුගිය කාලේ මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා මාර්ග හදද්දි රත්තරන් වලින් ඉඳ හැදුවේ ඒව ගැන විවේචනය කරා. නමුත් අද වෙනකොට මේ ලැබුණු තොරතුරු අනුව සමරක් වෙලාට ගරු ඇමතිතුමා ඔබතුමා නිවැරදි කරන්න ලැබිලා තියෙන තොරතුරු වලට අනුව එදාටත් වඩා පසුගිය රජයටත් වඩා වැඩි දූෂණයක් මේ විශේෂයෙන්ම මේ දුම්රිය දෙපාර්තමේන්තුව තුලදී සිදුවෙනවා කියන එක තමයි අපිට දැනගන්න ලැබිලා තියෙන්නේ. අර කොන්ක්‍රීට් සිල්බර් කොටන් දේශීය නිෂ්පාදනය කරන්න රුපියල් 7000කට තිබ්බ එක අද රුපියල් 12000ක් දක්වා ගිහිල්ලා වැඩි වෙලා තියෙනවා. ඉන්දියාවෙන් ඉන්දියාව සමාගමකට ලබා දීලා තියෙනවා රුපියල් 12000කට. ඒක ඇත්තද දන්නේ නැහැ. ඊළඟ කාරණේ තමයි මේ රටේ ණය බරයි කියලා අපේ රටේ තිබ්බ සම්පත් විකුණන්න ආරම්භ කරා. හම්බන්තොට වරාය විකුණවපු ප්‍රමාණයට හා සමාන කුරුණෑගල සිට දඹුල්ල හරහා හබරණ මාර්ගය ඩොලර් මිලියන 900කට ඒ චීනයට දෙන්න කටයුතු කරලා තියෙනවා. චීනයට දෙන්න කටයුතු කරලා නැතුව ඇති සමහරක් වෙලාවට බලාපොරොත්තුෙන් ඉන්නවා. ඉතින් මෙවැනි මුදල් ප්‍රමාණයක් අර මිලියන 1400ක් වැනි මුදලකට වරායේ ණය ගෙවා ගන්න බැරුව ඉඳලා කුරුණෑගල දඹුල්ල හබරණ මාර්ගය අත්‍යවශ්‍යයි, රේල් මාර්ගය අත්‍යවශ්‍යයි නෙමෙයි. නමුත් ඒකද මේ රටේ තියෙන ප්‍රමුඛස්ථාවේ දියුත්තේ මේ කාරණයටද කියන එක හරියට තේරුම් ගන්න ඕනේ. මොකද ඒ එකක් විකුණලා ඒ මුදල් හා සමාන ප්‍රමාණයක් නැවතත් චීනයට ණය වෙනවා මේ දුම්රිය මාර්ගයක් හදන්න. ඊළඟ කාරණේ තමයි මහව වවුනියාව මාර්ගය දුම්රිය දෙපාර්තමේන්තුවෙන් කරපු ඇස්සමේන්තුව මිලියන ඩොලර් මිලියන 20යි. නමුත් ඉන්දියාවෙන් කරලා තියෙන ඇසමෙන්තුව ඩොලර් මිලියන 87යි. දැන් ඒ සඳහා සමාගම් තුනක් ඉදිරිපත් වෙලා තියෙනවා කියලා ආරංචිය තියෙනවා. ඉතින් මේ පිළිබඳවත් ගරු අමාත්‍යතුමා හොයලා බලලා සාධාරණයක් කරන්න, විශේෂයෙන්ම දේශීයව අපේ සමාගම් වලට අවස්ථාව දෙන එක වැදගත්. ඒ වගේ මීටත් වඩා අපේ දුම්රිය දෙපාර්තමේන්තුවෙන්ම හැකියාවක් තියෙනවා නම් ඒ නිලධාරීන්ට ලබා දෙන එක ඉතාමත් වැදගත් වෙනවා.
ඇතුළු මේ රටවල් වලින් ණය ගැනීමේදී ඒ අයගේ ණය කොන්දේසියක් තමයි ඒවා ඒ රටවල් වල සමාගම් මගින් කළ යුතුයි කියන එක. එහෙම කරේ නැත්නම් ණය ලැබෙන්නේ නැහැ. ඉතින් ඒ නිසා අපිට දේශීය වශයෙන් මේවා කරන්න මුදල් තියෙනවා නම් අපිට ණය ගන්න උවමනාවක් නැහැ. ඉතින් ඒ නිසා ඒ අය අතර ගිය රජයේ කාලයේදී ඉරිකෝන් සමාගමට ඔය ඕමන්තේ පාර හදන්න අන්සොලිසිටඩ් ඔෆර් එකක් තමයි දුන්නේ. නමුත් මම කිව්වා එහෙම දෙන්න බෑ, මේ සඳහා අනිවාර්යයෙන්ම සමාගම් අතර තරඟයක් තියෙන්න ඕන කියලා. ඒ අනුව දැන් සමාගම් තුනක් ඉදිරිපත් වෙලා තියෙනවා. ඒ අනුව අපි ඒ සමාගම් තුන ඉවැලුවේට් කරලා අඩුම සමාගමට අපි ලබා දෙනවා.
ගරු ඇමතුමා, මේ ණය ගැනීම ගැන කතා කරද්දී මම හිතන්නේ මේ මම මේ සභාවේම මෙම යහපාලන රජය ඵලයටපත් වුණාම කරපු යෝජනාව තමයි එදා අපි බලාපොරොත්තු වෙන්නේ ණය ගන්න පමණක් නෙමෙයි, ඒ දුම්රිය මාර්ගයේ වේවා දුම්රිය මාර්ගයේම අපි ණයත් ඒ වගේම මේ සංවර්ධනය කරන්නත් ටෙන්ඩර් කැඳෙව්වොත් ඒ තුලින් චීනය වේවා ඉන්දියාව වේවා වෙනත් රටක් වේවා ඒ රටවල් වලින් අපිට හොඳ තාක්ෂණ ඇති අඩු මුදලෙන් ලබා ගන්න හැකියාවක් තියෙන ආකාරයට කටයුතු කරන්න තමයි මම හිතන්නේ යහපාලන රජය එදා පොරොන්දුනේ. නමුත් අද වෙනකොට ඒක
ඔබතුමාට තව විනාඩි දෙකයි තියෙන්නේ.
අර මන්තුමන මේ මට උදේ ගමන් පිළ මන්තුතුමාගේ විලාවත් ගන්න කියලා අවස්ථාව දුන්නා. ඊළඟට ඒ වගේම තමයි අර මේ හඳුන්හෙට්ටි මන්තුතුමත් මේ පිළිබඳව මතු කරා. අපේ ආංශික කාරක සභාවේදී එදා ඒ පිළිබඳව කතා කළා තමයි මම මේ දැනුම ලබා ගත්තේ. මේ මාතර තංගල්ල සංඥා පද්ධතිය ඔබතුමා ඒකට පිළිතුරක් දුන්නා. නමුත් එතන පැමිණලා හිටියා මේ නාරාහිම්පිට සංඥා පද්ධතිය හදපු ඉංජිනේරුවා. එතුමා තරේම කිව්වා මේක බාරගන්න මම බලාපොරොත්තුෙන් හිටියා, මේක මිලියන 200කට මේ සංඥා පද්ධතියම හදන්නත් බලාපොරොත්තු වෙනවා. ඒක ඊළඟට අද වෙනකොට ඒක චීන සමාගමට දෙන්නේ මම හිතන්නේ රුපියල් මිලියන 2200ට. ඉතින් මම හිතන්නේ මේකේ ලොකු ගැටලුවක් තියෙනවා. ඔබතුමා පුළුවන් නම්
අවුරුදු දෙකක් තිස්සේ ඔය සංඥා පද්ධතිය සඳහා අවශ්‍ය වැඩ කටයුතු කරන්නේ නැතුව හිටියේ. ඒ නිසා ඒ වෙලාවේදී දුම්රිය සාමාන්‍ය අධිකාරී වුණ ආරියරත්න මහත්මයා විශේෂ ලියුමක් අපේ අමාත්‍යාංශයට එව්වා. මේ දුම්රිය දෙපාර්තමේන්තුව තුලින් මේ වැඩේ කෙරෙන්නේ නැහැ, ඒ නිසා එතුමාට වගකීම බාර ගන්න බෑ, මේ සඳහා වෙනත් විකල්ප ක්‍රමයක් සකස් කරන්න කියලා. එතකොට මේ දුම්රිය මාර්ගය ඉවර වෙනකොට සංඥා පද්ධතිය කරලා තිබුණේ නැත්තම් ප්‍රශ්නයක් වෙනවා. අනිත් එක සංඥා පද්ධතිය වෙන කෙනෙක් කරලා දුම්රිය මාර්ගය එක්කෙනෙක් කරන වැඩේ ඒක ප්‍රායෝගික වෙන්නේ නැහැ. ඒ පමණක් නෙවෙයි, චීන සමාගම සමග ඇති කරගන්නා ලද ගිවිසුමේ තිබුණා එවැනි කටයුත්තක් කිරීමේදී චීන සමාගමේ අවසරයක් ලබා ගන්න ඕන කියලා. මේ කරුණු සියල්ලම ගැන සාකච්ඡා කළා තමයි කැබිනට් මණ්ඩලයේ අවසරය දුන්නේ. අර ලෝන් එකේ ඉතුරු වෙච්ච මුදල් වලින් තිබුණා මිලියන 40ක් වෙන් කළා තිබුණා ඔය සිග්නලින් සදා. නමුත් එයින් 40ක් ගියේ නෑ, 18යි ගියේ. ඒ පිළිබඳව විශේෂ කමිටුවක් පත් කරලා ඒ කමිටුව මගින් නිර්දේශ කරන ලද මුදල් ප්‍රමාණය තමයි නෙගෝෂියේට් කරලා දුන්නේ. ඒක තමයි අපිට කරන්න පුළුවන් වුණු ප්‍රායෝගික වැඩපිළිවෙල.
ගරු ඇමතුමා ඉඳගන්න ඉස්සෙල්ලා දැන් ඔය කොන්ත්‍රාත් එක ලබා දීලා තියෙන සංඥා පිළිබඳ කොන්ත්‍රාත් එක ලබා දීලා තියෙන මොකද එතනදී ඒ ඉංජිනේරුවා අපිට තරයේ කියා හිටියා මේක මේ දැන් උනත් ලබා දුන්නොත් එතුමාට කරන්න හැකියාවක් තියෙනවා කියලා. ඉතින් එහෙම අවස්ථාවක් තියෙනවා නම් ඔබතුමා
තුනක් තිස්සේ නොකර ඉඳලා එතුමා දැන් කියනෝ නම් දැන් උනත් එයාට ලබා දුන්නට කරන්න කියලා කොහෙන්ද අපිට සල්ලි? චීන සමාගමේ අර ඒ ප්‍රොජෙක්ට් එකෙන් ඉතුරු වෙච්ච සල්ලි වලින් තමයි මේක කරන්න යන්නේ. ඒක ලංකාවේ තියෙන මුදල් වලින් නෙවෙයි. ඒ අර මුලදී අපි එක්ක අස්සම් කරපු ගිවිසුමේ ඉතුරු වෙච්ච කන්ටින්ජන්සි වලට සානිතෝ ඉතුරු වෙච්ච මුදල් වලින් කරන්නේ. ඒ නිසා ලංකාවෙන් අපිට ඒක මුදල් දෙන්න සල්ලි නැහැ. ඒ සඳහා එතුමාට මුදල් මුලදී දීලා තිබුණා. නමුත් එතුමා ඒක ක්‍රියාත්මක කරේ නැහැ.
ඒක ඇත්තරම ගරු ඇමතුමනේ ඒක දහගුණයක් වැඩි නිසා තමයි මේ පිළිබඳව ගැටලුව තියෙන්නේ.
මිලියන 200කින් එක කරන්න පුළුවන් කමක් නැහැ. දැන් මගේ මේ බොක්ස් එකේ ඉන්නවා අපේ පාලිත සම්පතිතුමා මහත්මයා වගේ විචක්ෂණ ඉංජිනේරුවන්.
එතුමන්ලා ඔක්කොමලා හිටියා එතන.
ඔව් ඒක තමයි. ඒ ඉංජිනේරුවන් සියලු දෙනාම ඒ තාක්ෂණික මණ්ඩලයේ රැස්වලා තමයි ඒ ගානට මේව කරේ. එයා ඒ ගානට මේ මිලියන 200කට ඕක කරන්න කිසිසේත්ම පුළුවන් කමක් නැති බව එතුමලා කියා සිටියා.
හොඳයි. ඊළඟ කාරණය අඩ තියෙන සීමිත කාල නිසා ඊළඟ කාරණේ තමයි මැදවච්චියේ සිට ත්‍රිකුණාමලයට රේල් පාරක් යෝජනා කර තියනවා කියලා ඉල්ලීමක් තියනවා කියලා වෙලා අපි දැනගන්න ලැබුණා. ඉතින් මේකේ අපි දකින කාරණේ තමයි අර රාමේශ්වරන් ධනුෂ්කොඩි ඒ පැත්තෙන් එන රේල් පාර මන්නාරමෙන් අවසානයේ ත්‍රිකුණාමලයේ නවතින තමයි අවශ්‍යතාවය. මේක මම හිතන්නේ අපේ රටේ ජනතාවට වඩා ඉන්දියාවේ රජයේ අවශ්‍යතාවයක්ද කියන එක තමයි අද තියෙන කාරණේ. ඒ නිසා ඒ පිළිබඳවත් ඔබතුමාව දැනුවත් කරනවා. ඒ පිළිබඳවත් ඔබතුමා සොයා බලලා එතුමා ඔබතුමාගේ කතාවේදී පැහැදිලි කරන්න හැකියාවක් තියෙනවා නම් පැහැදිලි කරන්න. විශේෂයෙන් මම මේ 2015 මේ යහපාලන රජයේ ස්ට්‍රැටජික් ප්ලෑන් එක කෑල්ලක් පිළිබඳව මේ කියවනෝ railway track rehabilitation or reconstruction for example will not be sourced hereafter from foreign contractors as such could be undertaken within the sri lanka railway itself idi mai thanne me wage pratipatti tamai kiyala ida arambune eka wenasak wiyem pilibandawa api kana gaatu wenawa ilangata balaapuruttu wenne civil guan sewa pilibandawa katha karanna mai thanne e pilibandawat ada අපි ඒ ශේෂ්ත්‍රයේ හිටපු කෙනෙක් හැටියට මා ඉතාමත් කනගාටු වෙනවා. විශේෂයෙන්ම මේ මත්තල ගුවන් තොටුපළ ඉන්දියාවට විකුණන්න කටයුතු කිරීම පිළිබඳව අපි කනගාටු වෙනවා. විශේෂයෙන්ම මේ ගුවන් තොටුපළ හදද්දි මා රැකියාව කරා. ඉතින් මේ ගුවන් තොටුපළ සමහරක් අවස්ථාවන් වලදී අපේ සමහරක් විපක්ෂයෙන් කියනවා යම් කිසි දෙයක් විකුණන්න ඉස්සෙල්ලා ඒ පිළිබඳව ප්‍රශ්නයක් අහනවා. ඊළඟට අඩු තක්සේරු කරලා කතා කරලා අවසාන වශයෙන් අපි තීරණය කරනවා මේක ඇත්තටම විකුණන්න තියෙන කාරණයක් තමයි කියලා. ඉතින් මේ මත්තල ගුවන් තොටුපළ මම හිතන්නේ දේශපාලන කුහකකමක් හැටියට තමයි අපි දකින්නේ. ඒකේ ගිහිල්ලා වී ගබඩා කිරීම ඊළඟට මම හිතන්නේ මෑතකදී ඔබතුමන් මේ පිළිබඳව දන්නවත් දන්නේ නැහැ. ඒකේ තිබ්බ අර පුටු ටිකත් ගලවගෙන ගිහිල්ලා ඒ පුටු ටික ගිහිල්ලා කටුනායක ගොඩ ගහලා තියෙනවා මේ නවීන පුටු. ඉතින් ඒ වගේ දේශපාලන කුහක විදිහට මේ මත්තල ගුවන් තොටුපළ පහල දාලා තියෙනවා. විශේෂයෙන්ම අපි කියන්න ඕනේ කාරණය පසුගිය කාලේ මෙම ගුවන් කටුනායක ගුවන් පතය රිසර්ෆස් කරා. ඒක ඉතාමත් වැදගත් කාරණයක්. ඒ රිසර්ෆස් කරත් ඒ තුලින් අපිට ඒ එයාබස් 380 ගුවන් යානයක් හරියාකාරයෙන් ගොඩ බස්සන්න එමත් නැත්නම් ගුවනට නැග්ගන්න හැකියාවක් ලැබෙන ආකාරයට නැමේ එක සංවර්ධනය කරලා තියෙන්නේ. ඉතින් මේකෙදි තියෙන එකම කාරණේ තමයි
ගුවන් යානය දැන් Emirates A380 ගුවන් යානය වැරදි විදිහටද ගොඩ බැස්ුවේ කටුනායකට?
ගරු අමාත්‍යතුමා ඔය ඕක හදන්න ඉස්සෙල්ලා A380 ගුවන් යානා ඕන තරම් ගොඩ බස්සලා තියෙනවා. ඒකේ තාක්ෂණික කාරණ දෙකක් තියෙනවා. එකක් තමයි ගොඩ බස්සන්න හැකියාව තියෙනවා. එක සහ හතර වෙනි එන්ජින් දෙක ඔෆ් කරලා ගොඩ බසන්න පුළුවන්. නමුත් මුළු පේලෝඩ් එකක් තියාගෙන ඒ පේලෝඩ් එක අනුව ඒ එන්ජින් දෙක මේ ස්ටාර්ට් කරන්න නැතුව ටේක් ඔෆ් කරන්න බෑ. ඒක තමයි කාරණේ. ඉතින් මම ඔබතුමාට සමහරක් වෙලාවට මුදල් වල ගැටලුවක් වෙලා ඒක හදන්න නැතුව ඇති. නමුත් අර මං හිතනවා අපිට ඒක 380 ගුවන් යානාවක් ගොඩ බසන්න පුළුවන් ආකාරයට ඉවර කරා නම් ඒක ඉතාමත් වැදගත් කියලා.
තමයි මෙතන ඉන්නවා අපේ නිමලසිරි මහත්තයා ඉන්නවා මේ ඒවියේෂන් ඔතොරිටි හොඳ එක්ස්පර්ට් කෙනෙක්. එතකොට එන්ජින් ඔක්කොම ඕන් කරලා 570ක් පැසෙන්ජර්ස්ලා එක්ක තමයි ගොඩ බැස්ුවේ. ඒ නිසා ඒක
ටේක් ඔෆ් කරන්න ගොඩ බස්සන්න පුළුවන් හැකියාව තියෙනවා.
බස්සන්න පුළුවන් විදියට මේක හදලා තියෙනවා.
දැන් මීට 75 දැන්ට පල්ලට හදලා තියෙනවා.
හරියටම හරි ඔබතුමා කියපු කාරණේ හරි. ඔබතුමා කිව්ව එක හරි. ඒක ඒක පලල් කරන්න තියෙන ප්‍රමාණයක් පමණයි තියෙන්නේ. නමුත් මේක මේක 100 මේ ගරු ඇමතුම ඔබතුමා දන්නවත් දන්නේ ඒරොනොටිකල් ইনফরমේෂන් පබ්ලිකේෂන් කියලා AIP කියලා විල්ලා පොතක් තියෙනවා. ඒකේ තමයි රටේ ලෝකේ තියෙන සියලුම ගුවන් පත ගැන දාලා තියෙන්නේ. ඉතින් ඒක මත්තල ගුවන් තොටුපළ මේක තියෙන්නේ මත්තල ගුවන් තොටුපළ 4C කියන එකක්. නමුත් කටුනායක තවම AIP එකේ තියෙන්නේ 4E කියන එක. 4A කියන්නේ ඒ ගුවන් පතේ පළලේ අඩුවක් තියෙනවා. නමුත් 4F කියන එක.
මන්ත්‍රීතුමා ඔබතුමාට තව විනාඩි දෙකක් තියෙනවා.
ඒ නිසා මත්තල මේ පිළිබඳව අපි කතා කරොත් එහෙම විශේෂයෙන් මේ මත්තල අපි ඇත්ත වශයෙන්ම අද විකුණනවට වඩා මේ ඔබතුමා මම හිතන්නේ ඔබතුමා ජ්‍යෙෂ්ඨ දේශපාලනඥයෙක් ඒ වගේම ඔබතුමා අමාත්‍යංශ ගණනාවක අමාත්‍යවරයෙක් හැටියට ඉන්න ගරු කරන අපේ අමාත්‍යවරයෙක් ඔබතුමාට මම හිතන්නේ මිටත් වඩා ඉදිරියට යන්න හැකියාව තියෙයි මේ ගුවන් තොටුපළ විකුණන්න නැතුව මේ ගුවන් තොටුපළෙන් ගන්න පුළුවන් උපරිම ප්‍රයෝජන අපි ගරගෙන ආලාභයෙන් ආරම්භ කරන්න වෙන්න පුළුවන් නොයෙකුත් ගැටලු තියෙන්න පුළුවන් නමුත් මේ ගුවන් තොටුපළ විකුණන්න නැතුව අපේ සම්පත විකුණන්න නැතුව ඒ තුලින් කටයුතු කරයි කියලා ඔය හැම එකම කියන්නේ විකුණන්න PPP ගන්නවා ඊට පස්සේ විකුණලා නවතින්නේ ඒ නිසා අපි ඒක විශ්වාස කරන්න මේ කෙසේ වෙතත් ඔබතුමාටත් නියෝජ්‍ය අමාත්‍යවරයා හැටියට මේකට මැදිහත් වෙලා ඔබතුමාටත් හැකියාවක් තියෙනවා මේ ගුවන් තොටුපළ විකුණන්න නැතුව මේකෙන් උපරිම ප්‍රයෝජන ගන්න මේකේ මේ මේකේ තියෙන ඒ ස්ථාන අවුට්සෝස් කරන්න පුළුවන් ගව කම්පැනි එකකට විකුණන්න පුළුවන් නමුත් මුළු ගුවන් තොටුපළම විකුණන්න නැතුව නොයෙකුත් ආකාරයේ අවස්ථාවන් තියෙනවා ඒ පිළිබඳව සොයා බලලා කටයුතු කරන්න කියලා ඉල්ලීම කරනවා ඉතින් මගේ කාලය අවසන් නිසා මම මෙතනින් නවතිනවා ඒතකොට ඒ වගේම මේ අවස්ථාව කරගන්නවා විශේෂයෙන්ම අපේ විදේශ කටයුතු පිළිබඳ අමාත්‍යාංශයටත් මේ වචනයක් ප්‍රකාශ කරන්න ඕනේ අපේ පසුගිය දිනවලදී අපේ රටේ තිබ්බ ලොකුම ගැටලුව තමයි මේ අපේ රටේ
විනාඩියක් තියෙන්නේ
දැන් අපි අර විශේෂයෙන්ම අගේ කරන අර ලෝඩ් නේස්බි මැතිතුමා කර ප්‍රකාශය ඉතින් ඒ පිළිබඳව මම හිතන්නේ අධිකාරු ජනාධිපතිතුමත් එතුමාට ස්තුති කරලා ලිපියක් යවලා තියෙනවා ඉතින් ඒ ලිපියත් මා සභාගත කරනවා විශේෂයෙන්ම අද විදේශ කටයුතු අමාත්‍යාංශයේ හැටියට ඒ පිළිබඳව අගය නොකිරීම පිළිබඳවත් අපි මේ අවස්ථාවේදී ප්‍රශ්න කරනවා බොහොමත්ම ස්තුතියි
ඊළඟට ගරු ශ්‍රීනිවාසන් මන්ත්‍රීතුමා you have 30 minutes මේ ඊට ප්‍රථම මම හිතන්නේ ගරු කණගේ රත්පන්තිතුමාට මූල අසරණ දෙන්න හැටියට ආරාධනා කරනවා.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே இன்று மூன்று அமைச்சுகளின் விடியதானங்கள் விவாதத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் போக்குவரத்து மற்றும் சிவில் சேவைகள் அமைச்சு வெளிநாட்டலுவல்கள் அமைச்சு அபிவிருத்தி பணிப்பொறுப்புகள் அமைச்சு என்ற அடிப்படையில் மூன்று அமைச்சுகளுக்கான இந்த விடியதானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் எனது பார்வையில் சில கருத்துக்களை இந்த சபைக்கு முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் முதலாவதாக போக்குவரத்து சிவில் சேவைகள் அமைச்சு பற்றிய எனது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த அடிப்படையில் இன்றைய கருப்பொருட்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர்கள் சிரேஷ்ட அமைச்சர்கள் என்பதை நான் அறிவேன். அந்த வகையில் எங்களுடைய கௌரவ நிமால் சிறிபால் ரெட்டி சில்வா அமைச்சர் அவர்கள் சுகாதார அமைச்சராக இருந்தவர். நான் நினைக்கிறேன் WHO என்று சொல்லப்படுகின்ற அந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மூலமாக அவருடைய சேவை மிகவும் பாராட்டப்பட்டது. அந்த வகையில் அவர் ஒரு சிரேஷ்ட அமைச்சர். எனவே அப்படிப்பட்ட ஒருவர் இந்த போக்குவரத்து அமைச்சு சிவில் சேவை அமைச்சுக்கு பொறுப்பாக இருப்பது பாராட்டக்கூடிய ஒரு விடயம் என்ற வகையில் சில விடயங்களை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். போக்குவரத்து துறை என்பது இன்றைய காலத்தில் மிக முக்கியமான துறையாக விளங்குகின்றது. அது மாணவர்களிலிருந்து பணியாற்றுகின்ற அரச உத்தியோகத்தர்கள் வரை சாதாரண பொதுமக்கள் வரை அவர்களை நேர முகாமைத்துவத்திற்கு ஏற்ப அவர்களை அலுவலகங்களுக்கு அல்லது பாடசாலைகளுக்கு கொண்டு சேர்ப்பதிலும் திருப்பி அவர்களை அழைத்து வருவதிலும் கூடுதலான பங்களிப்பு செய்கின்றது என்பதை நாம் அறிவோம். அது மட்டுமல்லாமல் சாதாரண ஏழை மக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து சேவையாகவும் இந்த இலங்கை போக்குவரத்து சேவை அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இது ஒரு முக்கியமான பல சேவைகளுக்கு இணைப்புகளை ஏற்படுத்துகின்ற அல்லது அந்த செல்லுகின்றவர்களுக்கு ஒரு சிறந்த சேவையை வழங்கக்கூடிய ஒரு போக்குவரத்து சேவையாக அமைந்திருக்க வேண்டும் அமைகின்றது என்ற வகையில் நான் பார்க்கின்றேன். அந்த அடிப்படையில் நான் இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவன் என்ற வகையில் இந்த மட்டக்களப்பு இலங்கை போக்குவரத்து சபை பற்றி அல்லது அந்த டிப்போ பற்றி சில கருத்துக்களை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். இந்த மட்டக்களப்பு போக்குவரத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற அந்த நிலையத்தை கடந்த 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்களுக்கு முந்தி கிருஷ்ணராஜன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அத்தியட்சகர் பரிபாலனம் செய்து வந்தார். அவருடைய பரிபாலனத்தில் மக்கள் மத்தியிலும் அவருடைய செயற்பாடு மத்தியிலும் திருப்திகரமான ஒரு கருத்து இருந்தது. ஆனால் அவருடைய அந்த சேவை காலத்தில் அந்த டிப்போவில் அநேகமாக ஒரு ஒழுக்க தன்மையான ஒரு இறுக்கமான ஒரு நிர்வாக கட்டமைப்பு அல்லது முகாமைத்துவ கட்டமைப்பு காணப்பட்டது. அதாவது வேலை நேரத்தில் ஊழியர்கள் வீணாக கழிப்பதை தவிர்க்கக்கூடிய விதத்தில் அவருடைய மேற்பார்வை அமைந்திருந்தது. அவர் அந்த கட்டமைப்பை இறுக்கமாக ஏற்படுத்தியதன் விளைவாக பல நன்மைகளை பெறக்கூடியதாக இருந்தது. ஏறத்தாழ 5 பேருந்துகள் அந்த சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தது. இந்த நல்லாட்சி காலத்தில் யுத்தம் முடிந்ததன் பின்னர் நீண்ட தூரத்திற்குரிய சேவைகளும் அங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் புற்றுநோயாளர்கள் செல்லக்கூடிய விதத்தில் மகரகமைக்குரிய சேவை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. கட்டுநாயக்காவிற்குரிய சேவையும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு தொழிற்சங்கத்திற்கும் அவருக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் முரண்பாடுகள் காரணமாக குறிப்பாக அந்த தொழிற்சங்கத்தின் தலைவராக இருக்கின்றவர் ஒரு அல்கஹோல் பிரியர். அந்த அடிப்படையில் அவர் அந்த தொழிலாளர்களை இணைத்து கொண்டு அல்லது அந்த தொழிலாளர்கள் அந்த வேலைக்கு சில வேளைகளில் தாமதமாக இருக்கின்ற அல்லது வினைத்திறன் மிக்க வேலைகளை செய்ய முடியாத அந்த தொழிலாளர்கள் இவரை பயன்படுத்தி அவரை இடமாற்றம் செய்திருக்கின்றார்கள். தற்போதைய நிலையில் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டதன் பின்னர் 50 பஸ்கள் அங்கு சேவைக்கு விடப்பட்ட பஸ்கள் இப்போது 40 குறைந்திருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. கட்டுநாயக்காவிற்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த பஸ் சேவை நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அறிய கிடக்கின்றது. ஏறத்தாழ இவர் வந்ததன் பின்னர் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய்கள் அவர் அந்த சேவை மூலமாக அந்த டிப்போவிற்கு ஒரு பண இருப்பை செய்திருந்தார். ஆனால் இப்போது அந்த பண இருப்பு 1.5 கோடி ரூபாயாக குறைந்திருப்பதாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவரை பொறுத்தமட்டில் அந்த பணியாட்கள் ஒரு ஒழுக்க விழுமியத்தோடு கட்டுப்பாட்டோடு வேலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கிருஷ்ணராஜன் அவர்கள் செயல்பட்டதாக எனக்கு கிடைத்த தகவல் தெரிவிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு விடயம் கூற வேண்டும். இந்த பர்ச்சேஸ் பண்ணுகின்ற விடயம் பொருட்கொள்வனவு செய்கின்ற விடயத்தில் இவர் தரகு பணத்தை எதிர்பார்க்காமல் கமிஷன் எதிர்பார்க்காமல் சிறந்த முறையில் அந்த கொள்வனவுகளை செய்ததாகவும் அறிய முடிகின்றது. இந்த தரகு பணம் பெறுகின்ற ஒரு கலாச்சாரம் என்பது தொடர்ந்து இருக்கின்றபடியால் அந்த செயல்முறையை இவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்ததன் காரணமாக அதன் மூலமாக பயனடையக்கூடிய இந்த தொழிற்சங்க தலைவர் மற்றும் அது சம்பந்தமாக அதில் பக்கமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சிலருக்கு அந்த கொடுப்பனவுகள் கிடைக்காததும் ஒரு காரணமாக இருக்க முடியும். இவர் தரமான உதிரிப்பாகங்களை கொள்வனவு செய்ததாகவும் இதனால் அந்த பேருந்துக்கள் எந்த விதமான ஒரு தாமதங்கள் அல்லது இடையூறுகள் இல்லாமல் செயல்பட்டதாகவும் அறிய முடிகின்றது. அப்படி இருக்கத்தக்கதாக அங்கிருந்த அந்த தொழிற்சங்கம் அவர் மீது நடவடிக்கைகள் எடுத்து அவரை தொல்லைப்படுத்தி இப்போது அவரை கல்முனைக்கு இடமாற்றம் செய்திருப்பதாகவும் அதன் பின்னர் சில கட்டுப்பாடுகள் அல்லது முகாமைத்துவ ஒழுங்குகள் அங்கு சீர்குலைந்து வருவதாகவும் நான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த விடயத்தில் கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒரு முறையான விசாரணையை மேற்கொண்டு எங்கு உண்மை இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து இந்த இடமாற்றம் நியாயமானதா அல்லது இந்த இடமாற்றம் ஒரு பக்கச்சார்பாக செய்யப்பட்டதா என்பதை அறிந்து தயவுசெய்து இதற்குரிய நடவடிக்கையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த நல்லாட்சி என்ற இந்த காலகட்டத்தில் முகாமைத்துவ கட்டமைப்புகளிலும் ஒரு சிறப்பான தன்மைகளை வினைத்திறன் சார்ந்த தன்மைகளை பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். எனவே இங்கு அதற்குரிய அதிகாரிகள் அல்லது செயலாளர் உட்பட அதிகாரிகள் வந்திருக்கின்றார்கள். இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு அவர் உண்மையில் தண்டனைக்குரிய விதத்தில் நடந்து கொண்டாரா அல்லது பழைய அல்லது பிழையான கலாச்சாரங்களை கைவிட்டு சரியான கலாச்சாரத்தின் அடிப்படையில் தனது பதவியை கொண்டு சென்றதால் அவருக்கு கிடைக்கப்பெற்ற இடமாற்றமா என்கின்ற விடயத்தை தயவு செய்து தெளிவுபடுத்துமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அதே வேளையில் இந்த கிழக்கு மாகாணத்திற்குரிய அந்த கிழக்கு பிராந்திய காரியாலயம் என்பது திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களை கொண்டிருக்கின்ற அந்த கிழக்கு மாகாணத்தில் மத்திய மாவட்டமாக அல்லது நடுவில் காணப்படுகின்ற மாவட்டமாக காணப்படுகின்ற மட்டக்களப்பில் தான் அந்த கிழக்கு பிராந்திய காரியாலயம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கிழக்கு பிராந்திய காரியாலயம் கடந்த யுத்த காலத்தின் போது அம்பாறை மாவட்டத்தை நோக்கி அதாவது திருகோணமலை கடந்து மட்டக்களப்பு கடந்து அம்பாறைக்கு கொண்டு செல்லப்பட்டது. தற்போது இந்த யுத்த சூழ்நிலை யுத்த காலம் முடிவடைந்திருக்கின்ற நிலையில் மட்டக்களப்பு என்பது அம்பாறை மாவட்டத்திற்கும் திருகோணமலை மாவட்டத்திற்கும் இடையில் காணப்படுகின்ற மத்திமமான நிலையத்தில் காணப்படுகின்ற மாவட்டமாக இருக்கின்றபடியால் யுத்த காலத்தின் போது தற்காலிகமாக இடம்பெயர்க்கப்பட்டிருந்த அந்த கிழக்கு பிராந்திய காரியாலயத்தை மூன்று மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டமாக காணப்படுகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு கொண்டு வந்தால் திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இது ஒரு மைய நிலையமாக இருக்கும் என்பதையும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். யுத்த காலத்தின் போதுதான் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து அந்த கிழக்கு பிராந்திய நிலையம் அம்பாறையை நோக்கி கொண்டு செல்லப்பட்டது. ஒரு தற்காலிகமான நகர்வாக இருந்தது. அந்த நகர்வினை இப்போது நிரந்தரமான ஒரு நிலையமாக்கி கொள்ளாமல் தற்போது மட்டக்களப்பு பேருந்து நிலையத்தை எடுத்துக்கொண்டால் அந்த பேருந்து நிலையத்தில் அதன் மேல்தளம் அதாவது மேல்மாடித்தளம் தற்போது வெறுமனே கிடக்கின்றது. அதில் கூட இந்த பிராந்திய காரியாலயத்தை கிழக்கு பிராந்திய மாகாணத்திற்குரிய காரியாலயத்தை இயங்குவிக்க செய்ய முடியும் என்கின்ற ஒரு கருத்தினை உங்களுக்கு ஒரு விதப்புரையாக அல்லது பரிசீலனைக்கு நான் தருவதற்கு முற்படுகின்றேன். அதே வேளையில் கிழக்கு பிராந்தியத்திற்குரிய காரியாலயத்தின் முகாமைத்துவ கட்டமைப்பு எந்த அளவுக்கு வினைத்திறனுடன் செயற்படுகின்றது என்பதையும் நீங்கள் ஒரு தடவை பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன். ஏனென்றால் சில ப்ரொமோஷன் பதவி உயர்வுகள் செய்வதற்கு சில அன்பளிப்புகளை எதிர்பார்க்கின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. இந்த அன்பளிப்பு என்பதை மறுவளத்தில் கூறுவதாக இருந்தால் கையூட்டு என்று கூட சொல்லலாம். எனவே இந்த மட்டக்களப்பு அந்த டிப்போவில் பணியாற்றிய அத்தியட்சகர் அல்லது அந்த மேனேஜர் இந்த விடயங்களிலிருந்து விடுபட்டு ஊழல் கலாச்சாரம் அல்லாமல் அதனை சரியாக நடத்தியவர் என்கின்ற செய்திகளை நான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவர் ஒரு நல்ல நிர்வாகியாக இருந்ததற்கு தண்டனை பெற்றுள்ளாரா என்பதை நான் அறிய விரும்புகின்றேன். எனவே தயவு செய்து இதற்கு ஒரு முறையான விசாரணை நடத்தப்பட்டு தவறுகள் இழைக்கப்பட்டிருந்தால் அது பரவாயில்லை. அல்லது தொழிற்சங்கத்தின் நிர்பந்தம் காரணமாக செய்யப்பட்ட ஒரு இடமாற்றமாக இருந்தால் அதனை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தையும் உண்மையை கண்டறிய வேண்டும் என்றும் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதேவேளை புகையிரத சேவையை எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பிற்கும் அம்பாறைக்கும் இடையில் அந்த கனெக்டிங் பஸ் சர்வீஸ், அதாவது புகையிரத நிலையத்திலிருந்து அந்த பயணிகள் இறக்கப்பட்டதன் பின்னர் அம்பாறை நோக்கி கொண்டு செல்வதற்கு ஒரு பஸ் சர்வீஸ் ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் அங்கு புகையிரதத்திலிருந்து இறங்கி செல்லுகின்றவர்களுக்கு அது உதவியாக இருக்கும். இதைவிட இப்போது யுத்தம் முடிந்து 8 ஆண்டுகளாக போகின்றது. இந்த நிலையில் கடந்த காலத்தில், யுத்தத்திற்கு முற்பட்ட காலத்தில், நாங்கள் கற்கின்ற காலத்தில் மட்டக்களப்பிற்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் ஒரு புகையிரத சேவை காணப்பட்டது. இது ஒரு கனெக்டிங் சர்வீஸாக கூட இருந்திருக்கலாம். மட்டக்களப்பிலிருந்து மாகோவிற்கு சென்று மாகோவிலிருந்து யாழ்தேவியை பெற்று செல்லுகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. இந்த யுத்த காலத்தின் போது இந்த சேவை இடைநிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது யுத்தம் முடிவுற்ற நிலையில் 8 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. எனவே மட்டக்களப்பிற்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் அந்த புகையிரத சேவையை நீங்கள் ஆரம்பித்தால் அந்த மக்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வது என்பது ஒரு நல்ல சகுனமாக அமைந்திருக்கும் என்ற விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இதேபோன்று மட்டக்களப்பிற்கும் திருகோணமலைக்கும் இடைப்பட்ட புகையிரத சேவை, இப்படிப்பட்ட சேவைகள் என்பது இந்த நல்லாட்சியில் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற சேவைகளாக அமைந்திருக்கும் என்ற விடயத்தினையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதேபோன்று மட்டக்களப்பு புகையிரதத்தில், அதாவது அந்த கம்பார்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த கம்பார்ட்மெண்ட் பொருத்தப்படாமல் இருப்பதும் பயணிகளுக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதலாம் தர அந்த பகுதிக்குரிய அந்த பெட்டியை அதில் இணைத்து கொள்வதற்கு ஆவண செய்யும்படி அந்த மக்களின் ஒரு தேவையாக அல்லது அவர்களுடைய கருத்து வெளிப்பாடாக இதனை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதேபோன்று செகண்ட் கிளாஸ் இந்த ஸ்லீப் ரைட் என்பதும் கூட இந்த இரவு நேர அந்த புகையிரத போக்குவரத்தின் போது இணைக்கப்படுகின்ற போது பயணிகள் அதிகமாக இந்த புகையிரத சேவையை விரும்புவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. அதாவது இரவு நேர புகையிரத சேவையின் போது செகண்ட் கிளாஸ் அந்த கம்பார்ட்மெண்ட், ஸ்லீப்பரைட் கம்பார்ட்மெண்ட் இணைக்கப்படுகின்ற போது அதுவும் கூட ஒரு சௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இவற்றை விட இன்னும் ஒரு விடயம் சுட்டிக்காட்ட வேண்டும். நான் மீண்டும் அந்த இலங்கை போக்குவரத்து சேவை பக்கமாக வருகின்றேன். கடந்த காலத்தில் மகரகமையை நோக்கி மட்டக்களப்பு அந்த டிப்போவிலிருந்து நேரடியாக பஸ் சர்வீஸ் செய்யப்பட்டிருந்த காலத்தில், 2 மாதங்களுக்கு முன்பு என்று நான் நினைக்கின்றேன், அந்த மட்டக்களப்பிலிருந்து அந்த கேன்சர் நோயாளிகள், புற்றுநோயாளிகளை பார்ப்பதற்காக உறவினர்கள் செல்லுகின்ற போது இந்த தனியார் துறை போக்குவரத்துக்காரர்களுக்கும் இந்த இப்போசா இலங்கை போக்குவரத்து சேவையில் ஈடுபடுகின்ற அந்த பஸ் 2 சாராருக்கும் இடையில் ஒரு போட்டித்தன்மை ஏற்பட்டு புலனறுவையில் இருக்கின்ற போது அந்த பஸ் மீது கல்வீச்சு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த கல்வீச்சு காரணமாக மகரகமைக்கு செல்ல இருந்த கழுவாஞ்சிக்குடி எரிவிலை சேர்ந்த தவராஜா என்பவருக்கு அந்த கல்வீச்சு பட்டு அவருடைய கண் முழுமையாக இழக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக அவர் புலனறுவை அந்த போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய சென்றபோது அந்த முறைப்பாடு கவனத்தில் கொள்ளப்படவில்லை. இன்றும் அவர் ஒரு கண்ணை முழுமையாக இழந்த நிலையில் இருக்கின்றார். இந்த இலங்கை போக்குவரத்து சபை மட்டக்களப்பு பஸ்ஸை நம்பி அவர் சென்றபோது அவருக்கு ஏற்பட்ட இந்த இடையூறுக்கு எந்த விதமான நிவாரண செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர் ஒரு ஏழை குடிமகன், அவர் ஒரு கண்ணை இழந்திருக்கின்றார். இந்த பஸ்ஸில் போக்குவரத்து செய்த போது அவருக்குரிய போலீஸ் நடவடிக்கை கூட அந்த புலனறுவை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையத்தினால் எடுத்துக் கொள்ளப்படவும் இல்லை. கண் இழந்தமைக்குரிய இழப்பீடும் கொடுப்பதற்குரிய நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்பதையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதேவேளை இந்த புகையிரத சேவையை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த புகையிரத சேவை உண்மையில் இரவு வேளைகளில் அல்லது பகல் வேளைகளில் மக்கள் மிகவும் விருப்பமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சேவையாக இருக்கின்றபடியால் இதில் இந்த நான் குறிப்பிட்ட திருத்தங்களை ஏற்படுத்துவீர்களாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கதாகவும் கௌரவ அமைச்சர் பிரதி அமைச்சர் மீது மக்கள் மேலும் தங்களது விசுவாசத்தை நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதாகவும் அமைந்திருக்கும். இதைவிட மட்டக்களப்பு ஆலையடிச்சோலை அல்லது வலையரவு என்கின்ற இடத்தில் விமான சிவில் விமான போக்குவரத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு வருடத்திற்கு முன்பு எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் அந்த சிவில் போக்குவரத்து உரிய அந்த பயணத்தை ஆரம்பித்து வைத்திருந்தார். ஆனால் இன்னும் கூட அந்த சிவில் போக்குவரத்து நடைபெறவில்லை, திறந்த பாட்டில் இருக்கின்றது. ஒரு வருடமாகியும் அந்த உள்ளூர் சிவில் சேவை விமான சிவில் சேவை ஆரம்பிக்கப்படவில்லை. மக்கள் அந்த ஜனாதிபதி அவர்களால் அந்த சிவில் போக்குவரத்திற்குரிய அந்த நிலையம் திறக்கப்பட்ட போது மகிழ்ச்சி அடைந்த மக்கள் ஒரு வருடமாகியும் அந்த சிவில் சேவை நடைபெறவில்லை என்கின்ற செய்தியை அந்த பிரதேசத்து மக்கள் என்னிடம் பாராளுமன்றத்தில் இதனை குறிப்பிடுமாறு சொல்லியிருந்தார்கள். எனவே இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுமாறு கௌரவ அமைச்சர் அவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இதைவிட அடுத்த கட்டமாக இந்த வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் கௌரவ திலக் மாரப்பன் அவரிடம் நான் கூடுதலாக எதையும் குறிப்பிடவில்லை. உண்மையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுத்துவதற்கு இயலுமை உள்ளவர்களாக இந்த நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்து சென்ற தமிழ் சகோதரர்கள் மேலைத்தைய நாடுகளில் வசதியுடன் வாய்ப்புடன் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த நாட்டில் இந்த நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு கிடைக்காததன் காரணமாக அவர்கள் இந்த முதலீடுகளை செய்கின்ற போது எந்த அளவுக்கு அந்த உத்தரவாதம் இருக்கும் அல்லது அரசியல் சூழ்நிலை எப்படியெல்லாம் மாறுமோ என்ற ஒரு சங்கடத்தில் சந்தேகத்தில் தங்களுடைய முதலீடுகளை இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் முதலிடுவதற்கு அவர்கள் ஒரு பீதியடைந்த நிலையில் காணப்படுகின்றார்கள். தயவுசெய்து நான் கனடாவிற்கு சென்ற போதும் சுவிட்சர்லாந்து சென்ற போதும் பிரான்சிற்கு சென்ற போதும் அங்கிருக்கின்றவர்கள் உண்மையில் வசதிகளோடு இருக்கின்றார்கள், முதலீடு செய்வதற்கும் விருப்பத்தோடு இருக்கின்றார்கள். எனவே தயவுசெய்து அந்த முதலீட்டாளர்களை உங்களுடைய அனுபவம் மிக்க அந்த ராஜதந்திர அல்லது ஆலோசனைகள் கூறக்கூடிய அந்த ஆற்றலை பயன்படுத்தி அவர்களை இந்த நாட்டில் முதலீடு செய்யக்கூடிய விதத்தில் உங்களுடைய வகிபாகத்தினை அதாவது வெளிவிகார அமைச்சர் என்ற வகையில் இப்படியான தனவந்தர்களை முதலீட்டாளர்களை ஒரு நேர்கணியமான சிந்தனையினை அவர்களுடைய மனங்களில் ஏற்படுத்தி இங்கு அழைத்து வருவதற்குரிய நடவடிக்கை, குறிப்பாக கனடா போன்ற நாடுகளில் நான் ஒரு சாதாரணமாக நான் நினைக்கின்றேன் ஒரு 35-38 வயதிற்கு உட்பட்ட ஒரு இளைஞனை சந்தித்தேன். அவர் ஏறத்தாழ அங்கு 50 பெட்ரோல் செட் வைத்திருக்கின்றார், கிட்டத்தட்ட 160 ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். அவர்களுக்கும் இங்கு வந்து தொழில் புரிய விரும்புகின்றார்கள். ஆனால் எங்களுடைய அரசியல் சூழ்நிலை என்பது எப்படியோ எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றபடியால் இன்னும் கூட ஒரு ஸ்திரமான அரசியல் நிலைமை இந்த நாட்டில் ஏற்பட்டதாக அவர்கள் கருதவில்லை. அதன் நிமித்தமாகத்தான் இந்த அரசியல் யாப்பு மாற்றம் அல்லது புதிய அரசியல் சாசனத்தை ஏற்படுத்தி இந்த நாட்டின் மீது புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகள் அல்லது வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டில் முதலீடு செய்யலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த அரசியல் யாப்பு புதிய சாசனத்தின் முன்வைப்பும் இந்த வெளிநாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் இந்த நாட்டிற்கு செய்யக்கூடிய முதலீட்டுக்கும் இடையில் ஒரு நேர்கணியமான நேரிடை தொடர்பு காணப்படுகின்றது. எனவே நீங்கள் உங்களுடைய சாதுரியமான அந்த ஆலோசனைகள் மூலமாக அவர்களுக்கு நம்பிக்கையூட்டி இந்த நாட்டில் முதலீடு செய்வதற்கு நீங்கள் குறிப்பாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்கள், அண்மையில் ஒரு பத்திரிகையை வாசித்த போது தெரிந்தது இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் 5 வறுமையில் முதலிடங்களில் காணப்படுகின்றது. குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டம் 18.6% வறுமையாளர்களை கொண்டிருக்கின்ற மாவட்டமாக காணப்படுகின்றது. இதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டம் ஏறத்தாழ 11% அதிகமான வறுமையாளர்களை அல்லது ஏழ்மை நிலையில் காணப்படுகின்றவர்களை கொண்டிருக்கின்றது. அந்த 5 மாவட்டங்களும் யுத்தத்தின் காரணமாக வறுமை கோட்டிற்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த மாவட்டங்களில் ஏற்கனவே யுத்தத்தின் முன்னர் இயங்கி வந்த தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டு முடக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. எனவேதான் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக ஏற்கனவே இயங்கி வந்த அந்த தொழிற்சாலைகள் பண்ணைகள் இயங்க செய்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்ற கேள்வி இருக்கின்றது. குறிப்பாக மட்டக்களப்பில் நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்றது, வாழைச்சேனை காகித ஆலை ஏறத்தாழ 3000த்திற்கு மேற்பட்டவர்களுக்கு தொழில் வாய்ப்பை கொடுத்த அந்த காகித ஆலை மூடப்பட்டு கிடக்கின்றது. இதற்கு முதலீடு செய்வதற்கு கொரியன் கம்பெனி நேரடியாக இங்கு விருப்பத்தை வர்த்தக வாணிபத்துறை அமைச்சர் கௌரவ ரிசாத் பதியுதீனிடம் அவர்கள் அந்த முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். ஏறத்தாழ 320 ஏக்கர் காணிகள் அந்த ஃபேக்டரி அந்த தொழிற்சாலைக்குரிய காணியும் இருக்கின்றது. எனவே முதலீட்டாளர்கள் தயாராக இருக்கின்றார்கள், முதலீடு செய்வதற்கு இடமும் இருக்கின்றது. எனவே அந்த கொரியன் முதலீட்டாளர்களை அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரிடமும் சந்தித்து பேசிவிட்டு சென்றிருந்தார்கள். எனக்கு ஏனோ தெரியவில்லை, முதலீட்டாளர்கள் ரெடியாக இருக்கின்ற போது சீன கம்பெனி கூட வந்தது, அவர்களும் வந்து கேட்டுவிட்டு அவர்கள் அந்த ப்ரொப்போசலை கூட தந்துவிட்டு சென்றார்கள். இன்னும் அந்த வாழைச்சேனையில் அந்த காகித ஆலைக்குரிய மீள்கட்டுமான வேலைக்குரிய செயற்பாடுகள் நடைபெறவில்லை என்பதையும் இந்த இடத்தில் நான் அபிவிருத்திக்கு பொறுப்பாக அபிவிருத்தி பணிப்பொறுப்புகள் அமைச்சும் இங்கே டாக்டர் அமனுகம கௌரவ அமைச்சரும் இந்த கருப்பொருளோடு சம்பந்தப்பட்ட விவாதத்தில் கலந்து கொள்கின்றபடியால் இதனையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே முதலீட்டாளர் எங்களுடைய கௌரவ அமைச்சர் மலிக் சமர விக்ரம அவர்களிடம் நான் ஒரு தடவை இந்த வாழைச்சேனை காகித ஆலையை திறப்பது பற்றி கேட்டபோது அவர் சொன்னார், முதலீட்டாளர்கள் தயாராக இருந்தால் நாங்கள் முதலிடுவதற்கு அனுமதிப்போம் என்று சொல்லியிருந்தார். நான் அப்போது சொன்னபோது அது மேலைத்தைய முதலீட்டாளர்களாக இருந்தாலும் வரவேற்கத்தக்கது, இந்தியாவாக இருந்தாலும் கொரியனாக இருந்தாலும் டயஸ்போராக்களாக இருந்தாலும் கூட நாங்கள் வரவேற்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொன்னார். இப்போது கொரியன் கம்பெனி ரெடியாக இருக்கின்றது. எனவே அந்த தொழிற்சாலைகளை திறப்பதற்குரிய ஆவண ஆகக்கூடிய செயல்பாடுகளை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் இந்த அபிவிருத்தி பணிப்பொறுப்புகள் அமைச்சு தொடர்பாக நான் சில விடயங்களை சொல்ல வேண்டும். ஏற்கனவே நான் நினைக்கிறேன் இங்கு பேசிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட குறிப்பிட்ட விடயம், இந்த அபிவிருத்தி விடயத்தில் ஒரு சமச்சீரான தன்மை காணப்படவில்லை. சமச்சீர் என்று சொல்லுகின்ற போது ஒரு சமத்துவமான தன்மை காணப்படவில்லை. வடக்கு அபிவிருத்திக்கு ஓரளவுக்கு நிதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பது பற்றி நாங்கள் சந்தோஷமடைகின்றோம். இந்த கிழக்கு அபிவிருத்தியை நீங்கள் கவனமாக அவதானிக்க வேண்டும். கிழக்கில் 3 இன மக்கள் காணப்படுகின்றார்கள். கடந்த காலத்தில் தமிழ் பிரதேசங்களில் குறிப்பாக இராணுவ கட்டுப்பாடற்ற பிரதேசம் என்று மட்டக்களப்பு வாவிக்கு அப்பால் பட்ட படுவான்கரை பிரதேசம் என்ற ஒரு பகுதி காணப்பட்டது. இது விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் முழுமையாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த பிரதேசம். இந்த பிரதேசம் அபிவிருத்தி விடயத்தில் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த காலத்தில் அந்த யுத்தத்தோடு சம்பந்தப்படாத சில பிரதேசங்கள் மாத்திரம், குறிப்பாக எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் வாழுகின்ற அந்த பிரதேசங்கள் மாத்திரம் அபிவிருத்தி செய்யக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டது. அந்த காலத்தில் தமிழ் பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட அந்த இடத்தில் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு கூட இருக்கவில்லை. ஏனென்றால் இந்த உயிரோடு சம்பந்தப்பட்ட அந்த போராட்டம் நடக்கின்ற போது இதை பற்றி கவனத்தில் கொள்ளவில்லை. தற்போது இந்த யுத்தம் நின்றுவிட்டது, ஏறத்தாழ 8 ஆண்டுகள் கடந்துவிட்டது. அந்த இராணுவ கட்டுப்பாடற்ற பிரதேசங்களாக இருந்த பகுதிகள் இன்றும் கூட எந்த விதமான அபிவிருத்தியும் இல்லாமல் சூனிய பிரதேசங்களாக காணப்படுகின்றன. எனவே அங்கு தொழில் வாய்ப்புகள் இல்லாத நிலையில் மக்கள் வறுமை கோட்டின் கீழ் மிகவும் கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் நான் அடிக்கடி சுட்டிக்காட்டுகின்ற விடயம், கௌரவ பிரதம அமைச்சரிடமும் நாங்கள் இதை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம், மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய விதத்தில் இது நல்லாட்சி என்று சொல்லுகின்ற போது மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். இப்போது நாங்கள் 3வது வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் உரையாற்றி கொண்டிருக்கின்றோம். நான் 1வது வரவு செலவு திட்டத்தில் சொன்ன விடயத்தை தான் 3வது வரவு செலவு திட்டத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த தொழிற்சாலைகள் அல்லது விவசாய பண்ணைகள் அல்லது கடலுணவு சம்பந்தமான அந்த தொழிற்சாலைகள், அரிசி ஆலைகள் தாராளமாக அங்கே நெல் உற்பத்தி நடைபெறுகிறது, அரிசி ஆலைகள், பால் தொழிற்சாலைகள், இப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை அங்கு ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் அங்கு இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகளுக்கு நாங்கள் தொழில் வாய்ப்புகளை கொடுக்க முடியும். குறிப்பாக 12,000 புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் கூட எந்த விதமான தொழில் வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்கின்றார்கள். இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்ட ஒரு விதமான விரக்தி தான் 1971 காலத்திலும் 88-89 காலத்திலும் ஜேவிபியினரின் புரட்சியாக வெடித்தது, இளைஞர்களின் அமைதியின்மை காரணமாக இருந்தது. அவர்கள் இப்போது பாராளுமன்றத்தில் பிரவேசித்திருக்கின்றார்கள். இதேபோன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அந்த ஒரு யுத்தகலமாக மாறியதற்கு அரசியல் தவறுகள் தப்புகள் காரணமாக இருந்தது. இந்த இன ரீதியான தேசிய பிரச்சனையை எப்போதோ தீர்த்திருந்தால் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்க மாட்டாது. அந்த தவறுகள் தப்புகளாக மாறி தொடர்ந்தும் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே மீண்டும் ஒரு அசாதாரண நிலை அல்லது ஒரு வன்முறை நிலை அல்லது ஆயுத கலாசார நிலை ஏற்பட்டு விடாது என்று நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. எனவே உளவியல் ரீதியாக அவர்கள் எதிர்பார்க்கின்ற பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அந்த உளவியல் ரீதியான எதிர்பார்ப்புகள் சீர் செய்யப்படாது விட்டால் அல்லது யுத்தம் முடிந்து விட்டது எல்லாம் வெற்றியாக முடிந்து விட்டது என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு இருந்து கொண்டால் மீண்டும் விபரீதமான விளைவுகள் ஏற்படாது என்று சொல்வதற்கில்லை. எனவே என்னென்ன காரணத்திற்காக இந்த வன்முறை கலாசாரம் அல்லது யுத்த கலாசாரம் அல்லது விடுதலையோடு சேர்ந்த போராட்டம் ஏற்படுத்தப்பட்டது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதற்குரிய பரிகாரத்தை சரியான முறையில் நாங்கள் காணாது விட்டால் மீண்டும் மீண்டும் நாங்கள் விட்ட தவறுகளை விட்ட தப்புகளை தொடர்ந்து விட்டுக்கொண்டே இருப்போம். நாடு அபிவிருத்தி அடைவதற்குரிய வாய்ப்பு இல்லை. எனவே நாட்டின் அபிவிருத்தி என்பது ஒரு நீதியான ஒரு அரசியல் சாசனத்தின் மூலமாக அரசியல் தீர்வு மூலமாகத்தான் கிடைக்குமே ஒழிய தற்காலிகமான செயற்பாடுகள் மூலமாக எதுவும் ஏற்படாது. எனவே இந்த நாட்டின் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் நிச்சயமாக இந்த அரசியல் சாசனத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி சகல மக்களும் சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை
உருவாக்கி
ஓகே. ஆகவே இந்த இடத்தில் அபிவிருத்திக்கு பொறுப்பாக இருக்கின்ற அதாவது அபிவிருத்தி மற்றும் பணிப்பொறுப்புகள் அமைச்சர் டாக்டர் சரத் அமுனுகம் அவர்கள் கௌரவ அமைச்சர் அவர்கள் இல்லாதுவிட்டாலும் அவருடைய அதிகாரிகள் இருப்பார்கள். இங்கு சொல்லப்படுகின்ற கருத்துக்களை தயவு செய்து கருத்தில் கொண்டு கணக்கில் எடுத்து இந்த விடயத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அதேவேளை இந்த மட்டக்களப்பு அந்த பஸ் டிப்போ அதாவது இலங்கை போக்குவரத்து சபை நிலையத்தில் ஏறத்தாழ 10 பஸ் நடத்துனர்கள் 10 பஸ் டிரைவர்ஸ் சாரதிகளுக்கான வெற்றிடங்கள் இருக்கின்றன. அந்த வெற்றிடங்கள் இன்னும் நிரப்பப்படவில்லை. அதேவேளை இந்த புகையிரத திணைக்களத்தில் பணியாற்றக்கூடிய சிற்றூழியர்களுக்கான நியமனங்களின் போதும் கூட அந்த பிரதேசத்துக்குரிய மக்களுக்கு அந்த நியமனங்கள் கிடைக்கவில்லை. எனவே நியமனங்களை வழங்குகின்ற போது ஓரளவுக்கு இந்த இன விகிதாசாரம் பேணக்கூடிய ஒரு நிலைமை இருக்க வேண்டும். கடந்த காலத்திலும் கூட தொழில் வாய்ப்பில் இன விகிதாசாரம் பேணப்படாத ஒரு நிலைமையும் கூட யுத்தத்திற்கு ஒரு காரணமாக இருந்தது. மொழி பிரச்சினை, திட்டமிட்ட குடியேற்றங்கள், கல்வியில் தரப்படுத்தல், மொழிக்குரிய அந்தஸ்து வழங்கப்படாமை, அதனோடு இந்த தொழில் விடயத்தில் காட்டப்பட்ட ஒரு பாரபட்சமான செயல்பாடுகளும் கூட யுத்தத்திற்கு காரணமாக இருந்தது. எனவே இந்த விடயங்களை கருத்தில் எடுத்து கணக்கில் எடுத்து இந்த குறைபாடுகளை தீர்ப்பதன் மூலமாக மீண்டும் ஒரு ஆயுத கலாசாரம் அல்லது மீண்டும் ஒரு விபரீதமான செயல்பாடுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த இன பிரச்சனையை இழுத்தடிப்பு செய்வதன் மூலமாக அரசியல் செய்யலாம் என்று யாராவது கனவு கண்டால் இந்த நாட்டின் அபிவிருத்திக்கு அவர்கள் முட்டுக்கட்டையாக இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான செய்தியாக இருக்கும். ஏனென்றால் சிலர் நினைக்கின்றார்கள் அபிவிருத்தியை செய்துவிட்டால் பிரச்சனை முடிந்துவிடும் என்று. அப்படி என்றால் அபிவிருத்தியை செய்யக்கூடியவர்கள் தாராளமாக அங்கு இருக்கின்றார்கள். எனவே அரசியல் தீர்வோடு கூடிய அபிவிருத்தி தான் ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற நிலையான அபிவிருத்தியாக இருக்கும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
தேங்க்யூ.